நமஸ்காரம். பகவானிடத்தில் எப்படி பழகுகிறோமோ, எப்படி நடந்து கொள்கிறோமோ, ஆச்சாரியனிடத்திலும் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டுமா? ஒரு குருவினிடத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும்? இது முதல் பகுதி. அடுத்த பகுதி, பெருமானிடத்தில் நாம் எப்போதாவது அபசாரப்பட்டு விட்டால் அவர் அதை க்ஷமித்து விடுகிறார், மன்னிக்கிறார் என்று படித்திருக்கிறோம். அதைப்போல் ஆச்சாரியரும் மன்னிப்பாரா மறப்பாரா? இது இரண்டாவது பகுதி. பதில் பார்ப்போம். பெருமானிடத்தில் நாம் நடந்து கொள்ளும் முறையை விட இன்னும் மதிப்போடும் மரியாதையோடையும் ஆச்சாரியனிடத்தில் நடக்க வேண்டும். பகவத் வாக்கியமே உள்ளது, சச பூஜ்யா யதாஹ்யஹம் என்று சொல்லுகிறார். என்னை எப்படி பூஜிப்பாயோ மதிப்பாயோ அந்தளவாவது பக்தர்களை பாகவதர்களை பூஜிக்க வேணும்னு சொல்லுகிறார். அதாவது என்னை போல் அவர்களை பூஜின்னு சொல்லும்போது எனக்கு கொடுக்கிற அளவாவது அவர்களுக்கு கொடுக்கும்னுட்டால் அப்ப பகவானை விட பல மடங்கு அவர்களுக்கு உயர்த்தியாக செய்ய வேண்டும் என்றுதான் பொருள்படுகிறது. அதனால்தான் அவர்களிடத்துல பழகர்ச்சே மதிப்பு அதிகமா இருக்கணும்னு சொன்னேன். ஆனா அதே சமயத்தில் பெருமானிடத்தில் அவர் நம்மிடத்தில் எப்படி நடத்துகிறாரோ அதை விட எளிமையாய் நமக்கு அருகிலே இருப்பவராய் ஆச்சாரியன் நடந்து கொள்வார். ஏன்? இப்ப நாம் ஏதாவது கொண்டு போய் பெருமானுக்கு சமர்ப்பித்தால் அதை கை நீட்டி வாங்க மாட்டார். ஒரு பழத்தை கொடுத்தோம்னா வாங்கி சாப்பிட்டு பார்க்க மாட்டார். நாம கண்டருளை பண்ணலாம், நைவேத்தியம் பண்ணலாமே தவிர அவர் அதை எடுத்து சாப்பிடுவதை பார்க்க முடியாது. நாம் செய்யும் அவர் எதுவும் நெருக்கமாக சென்று தொண்டு செய்ய முடியாது. ஏதோ தள்ளி இருந்து செய்யலாம். நீ நன்கு செய்தாய் என் அவரிடத்திலேருந்து ஒரு பதிலும் கிடைக்காது. ஆனால் இது எதுவுமே கஷ்டம் இல்லை. ஆச்சாரியனிடத்தில் நாம் என்ன சமர்ப்பித்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறார். சந்தனமா இருந்தா பூசிக்க போறார், பழமா இருந்தா சாப்பிட போறார், அதுக்கு நன்றாக இருக்கிறதுன்னு பதிலும் சொல்ல போகிறார். அடுத்த சரியும் கொண்டு வா என்றும் சொல்லலாம். அதனால் நமக்கு பகவானை விட ஆச்சாரியனிடத்தில் நெருக்கம் அதிகமாக இருக்கும். இத்தனைக்கும் பகவான் தான் நம்ம உள்ளத்துக்குள்ளேயே அமர்ந்திருக்கிறார். அந்த நெருக்கம் இருக்கவே இருக்கிறது. ஆனால் அதை நம்மால தெரிஞ்சுக்க முடியலையே. உள்ளே இருப்பவரை எப்படி புரிந்து கொள்ள? அவ்வளவு யோகம் நம்மிடத்தில் இல்லை. அந்த யோகத்துக்கு தேவையே இல்லாமல் கண்ணுக்கு நேரே பிரத்யட்சமாக ஆச்சாரியன் உள்ளார். அவர் பேசாத சயனித்துக் கொண்டிருக்கும் தெய்வம்னு சொன்னால் ஆச்சாரியன் பேசி நடந்து கொண்டிருக்கும் தெய்வம். என பகவானுடைய அவதாரமாகவே தான் ஆச்சாரியன் கொள்ளப்படுகிறார். எப்படி நாம சென்று பகவானை கிட்டுவதை விட அவர் நம்மை தேர்ந்தெடுத்து அனுகிரகிப்பது சிறந்ததோ, அதே போல நாம் சென்று ஆச்சாரியனை பற்றுவது சிறந்ததுதான். அதை விட ஆச்சாரியனாக நம்மை பற்றினார் என்றால், நம்மை தேர்ந்தெடுத்து அனுகிரகித்தால், அது பரகத ஸ்வீகாரத்தில் மிகச் சிறந்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்த கேள்விக்கு வருவோம். ஆச்சாரியர்கள் மன்னிப்பார்களா? பகவான் மன்னிப்பாரே, ஆச்சாரியர்கள் மறப்பார்களா என்னால், கண்டிப்பா. எக்குத்தவாளர் எதுபிறப்பு ஏதியல்வாக நின்னோர் அக்குத்தம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளும் என்று ராமானுஜன் உத்தந்தாதி பாசுரம். ராமானுஜன் திருவடிகளை வந்து பற்றினவர்கள் என்ன பிறப்பாக இருந்தாலும், ஒழுக்கக்கேடு இருந்தாலும், எந்த சுவாவமாக இருந்தாலும், யஜ்ஜாத்தியோ யாதிருஷோ யத் ஸ்வபாவகா என்று கூறத்தாழ்வானுடைய ஸ்லோகம். அப்படி இருந்தாலும் அவரவர்களுக்கு தகுந்தா போலே ராமானுஜர் தன்னை அமைத்துக் கொள்ளுகிறார். அதனால் கண்டிப்பா பகவான் மன்னிப்பார்னு சொன்னால் அதை விட ஒரு மடங்கு அதிகமாகத்தான் ஆச்சாரியன் மன்னிப்பார். நமக்கு அதுல தான் நம்பிக்கை அதிகமா இருக்கும். என்ன பண்ணாலும் ஈஸ்வரன் கடவுள், அவர் தண்டிக்கத்தான் செய்வார், அப்பதான் சாஸ்திரம் செல்லுபடியாகும். ஆனா ஆச்சாரியன் ஒரு மனுஷனா இருக்கிறதுனாலே நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள் அவருக்கு நன்றாக தெரியும். எங்க விட்டு கொடுக்க வேண்டும், எங்க தட்டி கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு புரியும். அதனால்தான் இவருடைய மன்னிப்பு தான் இன்னும் உயர்ந்தது. பகவானே தான் திருத்துவதை விட ஆச்சாரியர்கள் மூலம் திருத்துவதைத்தான் விருப்பப்படுகிறார். அதுதான் அவருக்கு பிடிச்சதாகவும் உள்ளது. எப்ப தன்னை காட்டில் ஆச்சாரியன் தான் முக்கியம் போன்னு சொல்றாரோ, பீஷ்மே லோகாந்தரங்கதே ஞானானி அல்பி பவிஷ்யந்தின்னு பிரமாணம். தர்மபுத்திரன் பஞ்சபாண்டவர்களை, அவ அஞ்சு பேரையுமே, பீஷ்மர் அம்புப்படுக்கையில் இருக்கார், அவர் கிளம்பி மேலுலகத்துக்கு போயிட்டார்னால் நல்லது சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டார்கள், நீங்க போய் அவரிடத்தில் அடிபணிந்து கேளுங்கள் என்று கண்ணன் தூண்டுகிறார். கண்ணனே இருக்கும் போதும் ஆச்சாரியனான பீஷ்மரத்தான் போய் கேட்க சொல்லுகிறார். அதனாலே தன் உபதேசத்தை விட, தான் மக்களை திருத்துவதை விட, ஆச்சாரியர்கள் உபதேசத்தின் மூலம் மக்கள் திருந்துவதைத்தான் பகவானே ஆசைப்படுகிறார். இப்ப இதெல்லாம் எதுக்காக சொன்னேன்னால், வந்திருந்த கேள்விக்கு பதில் மட்டும் இல்லை, இந்த கலியுகத்தில் கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆச்சாரியன் வேணும், அவருடைய சம்பந்தம் இருக்க வேண்டும். அது பெருமானுக்கு அருகாமையை நிச்சயமாக கொடுக்கும். இப்ப நமக்கு மோட்சம் போகணுங்கிற ஆசை இருக்கா? எங்கோ பெருமானை பற்றி கொண்டு காத்திருந்தோம்னு சொன்னால் பெரிய நம்பிக்கை வராது, தெரியாது. ஆனா கண்கண்ட தெய்வமாக இருக்கும் ஆச்சாரியனை பற்றினோம் என்றால் அப்பதான் அதுல ஒரு உறுதியே வரும். ஆச்சாரியன் இல்லாமல், அவரிடத்துல பக்தி இல்லாமல், பெருமானிடத்தில் நேரே பக்தி செலுத்தினால் அப்போ நமக்கு எந்த ஒரு சலுகையும் கிடையாது, எந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்காது. எத்தனையோ லட்சம் பேர் மோட்சத்துக்கு காத்திருந்தால் நாமும் அவர்களுடைய கியூல நிற்போம். ஆனா ஆச்சாரியன் மூலம் போனோம்னு சொன்னாலே அது ஸ்பெஷல் கியூ. அப்படி போலாமான்னு கேட்டீர்கள்னால் கண்டிப்பா போலாம். பகவானே தான் அந்த கியூவை ஏற்படுத்தியிருக்கார். இவர்கள் மூலம் வந்தீர்கள்னா உங்களுக்கு ஸ்பெஷல் உண்டு, எளிதில் வந்துடலாம் என்று அவர் தான் ஏற்படுத்தியிருக்கார். அதனால் யாரும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கவும், எப்படி ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம், அவர்களிடத்தில் நல்ல உபதேசங்களை எப்படி பெறலாம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அவசியம் சிந்திக்கவும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.